السلام عليكم ورحمة الله وبركاته.
الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. صدق الله مولانا العظيم. الله ينلدي ஆர்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களாகிய எமக்கு தந்திருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு சிந்தனையும் ஒரு அகீதாவும் ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும், அது என்னவென்றால், உலகில் வாழும் காலத்தில் நாம் செய்யும் எந்தொரு அமலும் அதை விசுவாசத்துடன் நன்மையை நாடி நபி வழிப்படி அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் தூய எண்ணத்துடன் அமையும் பொழுது உலகிலும் அதனால் நிம்மதியும் சந்தோஷமும் உயர்வும் கண்ணியமும் பாதுகாப்பும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகிறான். இந்த தன்மைகளுடன் வாழ்ந்த காரணத்தினால் தான் உலகை விட்டு பிரியும் அந்த சந்தர்ப்பம் 300 வாள்களால் ஒரு மனிதனுக்கு தாக்குதல் நடத்தினால் எவ்வளவு கடினமாக இருக்குமோ, அந்த நேரத்தில் இந்த மனிதனுடைய ரூஹை ஒரு எண்ணெயில் உள்ள முடியை போன்று அல்லாஹு தஆலா இலகுவாக அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஆதூன், கவலையும் வேண்டாம், விட்டுவிட்டு செல்லக்கூடிய குடும்பம் சொத்து செல்வம் ஒன்றும் வீணாக மாட்டாது, முன்னால் தனித்து போகிறேன், உதவிக்கு யாருமில்லை, இருட்டறை வெறும் மண்ணுதான் இருக்கிறது, அந்த இடத்துக்கு அச்சம் வேண்டாம் என்று குர்ஆன் சொல்கிறது. நஹ்னு அவ்லியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரா, துன்யாவிலும் உங்களுடைய நண்பர்களாக தோழர்களாக பாதுகாவலர்களாக இருந்தோம் என்று மலக்குமார்கள் முன்னால் வரக்கூடிய கட்டத்துக்கும் நன்மாராயம் தருகிறார்கள். உலக வாழ்க்கையில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய கொள்கை அகீதா தௌஹீத் ஏகத்துவம் ஈமான் விசுவாசம் தக்வா உள்ளச்சம் என்ற இந்த அடிப்படை தன்மைகளுடன் நபி அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றியவனாக அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் எதையும் எதற்கும் மனிதன் அஞ்சாமல் இறைவனுடைய ஒரு திருப்திக்காக அல்லாஹ் படைத்த ரப்புடைய மன் ஹப்பல் இல்லா வ அபகதல் இல்லா வ ஆதால் இல்லா வ மன அல் இல்லா ஃபக்கத் இஸ்தக்மல் அல் ஈமான், அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக கோவித்து அல்லாஹ்வுக்காக கொடுத்து அல்லாஹ்வுக்காக தடுக்கக்கூடிய அந்த தன்மையில் வாழ்ந்துவிட்டு பிரியக்கூடிய இந்த மனிதனுக்கு துனியாவும் நிம்மதியாக, அவனுடைய சக்கராத்தும் ராகத்தாக, அவனுடைய கபரும் முஸ்தரீஹுன், அவன் ஓய்வெடுக்க போகிறான் என்பதாக நபி அவர்கள் நன்மாராயம் சொல்கிறார்கள். அங்கே நாளை கியாமத்து நாளையில் இன்னலக்கும் மன் தஹ்யௌ ஃபலா தமூத்து அபதா, வாழ்க்கையே வாழ்க்கை உங்களுக்கு மௌத் என்பது கிடையாது என்ற அந்த நன்மாராயம் சொல்லி அவர்கள் அவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின் பக்கம் எடுத்து செல்லப்படுவார்கள். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, அவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பான பூஞ்சோலை வைத்திருக்கிறான் என்ற இந்த நன்மாராயம் சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களை அழித்து தான் வாழக்கூடியவர்கள் அல்ல, மற்றவர்களை சீரழித்து தான் சொத்து சேர்க்கக்கூடியவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து தான் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அந்த தன்மையுடையவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் என்று சொல்லும் பொழுது அந்நியர்கள் முஸ்லிம்களுடைய வெற்றியை, முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை, முஸ்லிம்களுடைய சிறப்பு அம்சத்தை ரசித்த பல அந்நியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகள் அனைவர்களும் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் யார் என்று ஈரான் நாட்டு மன்னரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்ட பொழுது, தன்னுடைய உயிரை பாதுகாத்து மற்றவர்களுடைய உயிரை பறிக்கொடுக்கும் எங்களை போன்றுள்ளவர்கள் அல்ல, தன்னுடைய உயிரை கொடுத்து மற்றவர்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள் என்று அந்த ஈரான் நாட்டு மன்னரிடத்தில் முஸ்லிம்களை பற்றி ஒரு வரைவிலக்கணம், முஸ்லிம்கள் என்றால் அவர்களுடைய அந்த டெபினிஷன் என்ன, முஸ்லிம்கள் என்றால் யார், அவர்கள் மற்றவர்களுக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள், மற்றவர்களை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்று தன்னுடைய உயிரையும் மதிக்காமல் அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் என்று ஈரான் நாட்டு மன்னன் முன்னிலையில் அவர்களுடைய துப்பறிய வந்தவர்கள், அந்த ஸ்பை ஆக வந்தவர்கள் அவர்கள் கொடுத்த டெபினிஷன், முஸ்லிம்கள் இப்படிப்பட்டவர்கள் என்ற அந்த தெளிவை முன்வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, உண்மையான வரலாறும் அதுதான். இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய அந்த சிந்தனையை, அந்த அந்த அடிப்படையை நாம் முன்னைய வரலாற்றில் படிக்கும் பொழுது, சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாவீன்கள், இமாம்கள், நல்லடியார்கள், சாலிஹான மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இப்படிதான் நமக்கு வரலாறுகள் பதிவாகிறது. அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தாராளமாக உதவி செய்யக்கூடியவர்கள். ஒரு காஃபிர் பெண்மணி ஒரு ஆட்டை அறுத்து மூணு வாலிப சஹாபாக்களுக்கு உணவாக கொடுத்த காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு அவர்கள் ஆயிரக்கணக்கான ஒட்டகைகளை கொடுத்து, ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொடுத்து அந்த பெண்ணை கௌரவித்தார்கள். எப்பொழுதும் சுயநலம் தன்னுடையது என்ற இந்த உணர்வு இல்லாமல் மற்றவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும். யுத்தகலத்தில் கூட தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து மற்றவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற வரலாறை படிக்கக்கூடிய நாம், கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். யாயுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஏ விசுவாசிகளே, நீங்கள் முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான். ஒரு முஸ்லிமாக மரணிக்கிறதாக இருந்தால் அவர் எந்த அடிப்படையில் வாழ்ந்து எந்த அடிப்படையில் மரணிக்கிறார், அல்லாஹ் அவருக்கு அவருடைய வாழ்க்கை, அவருடைய அந்த லட்சியம், அவருடைய அந்த அடிப்படை, அதை மையமாக வைத்து அல்லாஹ் எப்படிப்பட்ட உயர்வை கொடுக்கிறான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் உமர் ரதியல்லான் அவர்களுக்கும், அபுபக்கர் சித்திக் ரதியல்லான் அவர்களுக்கும், அபுபக்கர் ரதியல்லானுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட மோதல்கள் என்று சொல்லாமல் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட போட்டி வியாபாரத்தில் உள்ள போட்டி அல்ல, தொழில் உள்ள போட்டி அல்ல, என்னை விட இவரை புகழ்ந்து பேசுகிறாரே என்ற போட்டி அல்ல, நான் அவரை இவரை விட குறைவாக பார்க்க வேண்டுமே என்ற போட்டி அல்ல, அவர்களுக்கு மத்தியில் இருந்த போட்டி, என்னை விட நல் அமல்களில் இவர்கள் முன்னேறுகிறார்களே, நான் எப்படி அவர்களை விட முன்னேற முடியும் என்ற அந்த கோட்பாட்டை, அந்த அடிப்படையை வைத்தவர்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வயோதிப பெண்ணுக்கு ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான யாருமே இல்லாத ஒரு வீட்டில், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் வீட்டில் சென்று அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு வருகிறது. உமர் ரழியல்லாஹு அவர்களும் வயோதிப தாய்க்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த வீட்டை வைத்து பார்க்கும் நாளெல்லாம் அந்த பெண்ணுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. யார் தான் இதை செய்யறது? எத்தனையோ ஒரு முயற்சி செய்து பார்த்தாலும் அவர்களுக்கு அதை கண்டு கொள்ள முடியவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, இரவு நேரத்தில் அவர்கள் அங்கு வந்து மிக அதிகாலையில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்து பார்க்கிறார்கள், யார் இதை செய்கிறார்கள் என்று. அல்லாஹு அக்பர். அங்கு வந்திருப்பது கலீஃபா, நாட்டுடைய அமீருல் முஃமினீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை ஒப்படைத்து விட்டு சென்ற அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் என்ன சொல்லுவார்களாம் தெரியுமா? மக்கள், வயோதிபர்கள், கஷ்டமானவர்கள், விதவைகள், அனாதைகள், அவர்களுக்கு உதவி செய்யும் அந்த மனப்பான்மை அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுடைய வாழ்க்கையில மிக சிறப்பம்சமாக இருந்தது. அவர்கள் கலீஃபா ஆனவுடன் மக்களுக்கு அறிவித்தார்கள், முந்தி நான் என்னென்ன சேவைகளை செய்து வந்தேனோ அது அனைத்தையும் நான் உங்களுக்கு கலீஃபா ஆனதுக்கு பிறகும் தொடர்ந்து செய்து வருவேன் என்பதாக அவர்கள் சொல்லி வந்தார்கள். ஒரு பெரிய ஆலிம் முஃப்தி முஹம்மத் ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேவ்பந்த் என்ற தாருல் உலூம் மதரசாவில் பல வருடங்களாக இந்தியா பாகிஸ்தானுடைய பிரிவுக்கு முன்பு 1947 முன்பு சுமார் அவர்களுடைய வாழ்நாளில் 2 லட்சம் ஃபத்வாக்களை, 1-2 அல்ல, 2 லட்சம் ஃபத்வாக்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய மகனார்களான முஹம்மது முஃப்தி ரஃபி அவர்கள் பாகிஸ்தானுடைய இப்பொழுதொரு கிராண்ட் முஃப்தியாக கருதப்படுகிறார்கள். சுமார் 80 வயதை அடைந்திருக்கிறார்கள். அவருடைய சகோதரர் முஃப்தி முஹம்மது தகி உஸ்மானி அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக இருந்தவர்கள். அவர்களுடைய தகப்பனார் முஃப்தி முஹம்மது ஷஃபி அவர்கள், அவர்களுடைய மிக பிரபலியமான தஃப்சீர் ஒவ்வொரு ஆங்கிலம் பேச வாசிக்க தெரிஞ்சவர்களுடைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒன்று. மாரிஃபுல் குர்ஆன் மிக அழகாக ஆங்கிலத்தில் உறுதல் உள்ளது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் எல்லோத்தையும், முஃப்தி முஹம்மது ஷஃபி அவர்கள் தன்னுடைய எல்லா குழந்தைகளையும், பெரும் பெரும் ஆலிம்கள், ஹாபிஸ்கள், இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்தார்கள். இன்னைக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு நாள்ல நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. இந்த சந்தோஷமான நேரத்தில் நான் என்னுடைய மிக எனக்கும் அல்லாவுக்கும் ஒரு வயோதிப பெண்ணுக்கும், அதுவும் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சொன்னார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். எங்களுடைய தந்தை அவர்கள் என்ன அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை எங்களுக்கு சொல்ல போகிறார்கள்? உங்களோட தாய் இருக்கும் பொழுது தாய் மகனுக்கு ஒரு வேலையை சொன்னா, 2-3 குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஒரு வேலையை மற்றவர்களிட தலையில போடுவதுண்டு. நீங்க செய்யுங்க, நாங்க செய்யுங்க என்று போட்டி போட்டுக் கொண்டு யாரும் செய்யறதில்லை. மற்றவர்களிட பொறுப்புல வேலையை போடுற பழக்கம் இருக்கிறது. சொன்னார்கள், நான் பாகிஸ்தான் இந்தியா பிரிவினைக்கு முன்பு ஃபஜ்ருடைய தொழுகைக்காக நான் ஒரு இந்து வசிக்கக்கூடிய கிராமத்தை கடந்து போவேன். அந்த இந்துக்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரை கடந்து போகும் பொழுது ஒரு வயோதிப பெண்மணி கிணத்திலிருந்து தண்ணீர் அள்ளி அந்த குடத்தில் தூக்கி கொண்டு கஷ்டப்படும் அந்த காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு நாள் அந்த பெண் அதை தூக்கி கொண்டு போக முடியாம சிரமப்பட்டு மூச்சுட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் அதை கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு குடிசையில கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு நான் கொடுத்துட்டு வந்தேன். நான் அந்த கொடுத்துட்டு திரும்பி வரும் பொழுது அந்த பெண் எனக்கு செய்த துவா அவளுடைய வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு நல்ல துவாக்களை அந்த பெண்மணி இவர்களுக்கு சொல்லலானார்கள். அன்றிலிருந்து அந்த பெண்ணுடைய மரணம் வரைக்கும் முஃப்தி முகமது ஷஃபி 8 பாகத்தில் பெரும் தஃசீர் எழுதி, 2 லட்சம் ஃபத்வாக்கள் எழுதி, 176 கிரந்தங்கள் எழுதி, உலகத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருந்த அவர்கள் அந்த பெண்ணுடைய மரணம் வரைக்கும் இரவு தஹஜ்ஜுத்துக்கு பிறகு வந்து அந்த பெண்ணுக்கு தண்ணீர் கொண்டு போய் வீட்டுக்கு கொடுப்பதை தன்னுடைய ஒரு அமலாக மௌத்து வரைக்கும் செய்து வந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் உலகத்துக்கு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமும் உயர்வும். நான் சொன்னேன், முஸ்லிம்கள் மற்றவர்களுக்காக வேண்டி தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் செல்வத்தையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் முஸ்லிம்கள். இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்றும் இப்படி ஐக்கியத்துடன் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். கண்டி ராஜாக்கள் வாழக்கூடிய காலங்களில் சிலர் வந்து தாக்க வந்த பொழுது தன்னுடைய உயிரை கொடுத்த பெண்ணுடைய வரலாறும் இந்த நாட்டில் பதிவாக இருக்கிறது. முஸ்லிம்கள் இந்த நாட்டுடைய முஸ்லிம்கள் 2 விஷயத்தை மிக உறுதியாக பெற்றிருக்கக்கூடியவர்கள். ஒன்று அகீதா, தௌஹீத், ஈமான் என்று சொல்லக்கூடிய விசுவாசம், ஏகத்துவம், அல்லாவின் மீது உள்ள நம்பிக்கை, இதன் மீது முஸ்லிம்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் முஸ்லிம்கள் எப்பொழுதும் நாடு பற்றி தான் வசிக்கும் நாட்டுக்கு துரோகம் விளைக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் ஒரு நாளும் இருக்க மாட்டார்கள். முஸ்லிம்கள் தான் வசிக்கக்கூடிய நாட்டுக்கு எப்பொழுதும் ஐக்கியமாகவும் அந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் அவர்கள் எப்பொழுதும் நல்லதை சிந்திக்கக்கூடியவர்களாகவும் தான் இருந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கொழும்பில் கூடிவிட்டது என்ற ஒரு வெளிப்படையான ஒரு தகவலை கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நான் இந்த செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் இதை படிக்கவில்லையா? அந்த நேரத்தில் விரட்டப்பட்ட முஸ்லிம்கள் 22,000 அந்த குடும்பம் இன்று வரைக்கும் அகதிகளாக இருக்கிறார்களே, அவர்களை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லையா? அவர்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்படுவதை, அவர்கள் ஊர் விட்டு ஊர் வந்ததை, தன்னுடைய குடும்பம் சொத்து செல்வம் பணம் அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த நாட்டுக்காக தன்னை அவர்கள் மற்ற ஒரு யுத்தத்தை பிரகடப்படுத்தி இந்த நாட்டுக்கு அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் செய்து கொண்டிருந்த அந்த மக்களுடன் கைகோர்த்து நிற்காமல் தன்னுடைய பொருளையும் உயிரையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் அவர்கள் வெளியேற்றப்பட்டதை இந்த நாட்டில் உள்ள தலைவரும் இந்த நாட்டில் உள்ள அனைவர்களும் முஸ்லிம்களுடைய இந்த நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய மிக பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம்கள் தன்னுடைய உயிரை அவர்கள் அல்லாஹ்வுக்காகவும் இந்த நாட்டுடைய ஐக்கியத்துக்கும் ஒற்றுமைக்காகவும் இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக இந்த நாட்டு ஒரு எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற அந்த ஐக்கியத்தை பேணுவதற்காக முஸ்லிம்கள் என்றும் உதவியாக இருந்திருக்கிறார்கள், இன்றும் உதவியாகத்தான் இருக்கிறார்கள், இதற்கு பிறகும் உதவியாகத்தான் இருப்பார்கள் என்பதை நாம் ஒரு நாளும் சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடாது. யாரெல்லாம் இப்படியான தப்பான இந்த நஞ்சு கருத்துக்களை நச்சு கருத்துக்களை மக்கள் மத்தியில் திணிக்கிறார்களோ அவர்களுக்கு சரியான நடவடிக்கைகள், அரசாங்கத்தின் மீது ஒரு தார்மீக கடமை இருக்கிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட துவேசத்தனமான இந்த பிரச்சாரங்களை செய்து மக்களை தூண்டிவிடும் அந்த பழக்கத்தை ஒரு நாளும் இது புத்திஜீவிகள் படித்தவர்கள் பெரும்பான்மை சமூகம் இந்த நாட்டுடைய ஐக்கியமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த சூழலை குழப்பி விடுவதற்கு யாரும் முயற்சி எடுக்க கூடாது என்றே மிக பணிவன்புடன் வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம்கள் என்று சொல்லும் பொழுதே எப்பொழுதும் அவர்களுடைய சிந்தனையை குர்ஆன் இப்படி சொல்கிறது, இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலி. மூமின்கள் என்றால் யார்? அல்லாஹ் ரசூல் மீது விசுவாசம் கொண்டு, அல்லாஹ் ரசூல் மீது விசுவாசம் கொண்டு, லம் யர்தாபு, எந்த சந்தேகம் அல்லாஹுடைய உதவியின் மீது, அல்லாஹுடைய கட்டளை மீது, அல்லாஹுடைய எந்த ஒரு ஏவலின் மீதும் நாம் சந்தேகப்படக்கூடியவர்கள் அல்ல. ஜாஹதுபி அம்வாலிஹும் அன்புசிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், தன்னுடைய உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய தீனை உலகத்தில் நிலைநாட்ட பாடுபடக்கூடியவர்கள் உலாஇகஹுமுஸ் ஸாதிகூன், இவர்கள் தான் உண்மையாளர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். அதனால் கண்ணியமானவர்களே, நாம் எப்பொழுதும் இந்த அடிப்படையோடு தான் இருக்க வேண்டும். நாம் விசுவாசம் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுடைய அல்லாஹ் எங்களை பராமரிக்கக்கூடியவன், எங்களை பாதுகாக்கக்கூடியவன், எமக்கு உதவி அளிக்கக்கூடியவன். நாம் அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்ட நாம் ஒரு நாளும் இந்த விசுவாசத்தில் பலகீனம் வந்துவிடக்கூடாது. பெரும்பான்மையாக வாழ்ந்த சமூகங்களுடைய வரலாறை படித்து பாருங்கள். அதை ரோமாக இருக்கலாம், அது கிஸ்ராவாக இருக்கலாம், அது கைசராக இருக்கலாம், அது சன்னாயமனாக இருக்கலாம், அது பார்சீகமாக இருக்கலாம், உலகத்துடைய பெரும் பெரும் சமூகங்களில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழும் பொழுது கண்ணியமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்த அந்த சூழல்களில் அந்நியர்கள் முஸ்லிம்களுடைய தன்மைகளை பார்த்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட உதவி கிடைக்கிறது? அவர்கள் ஆயுதம் அல்ல, அவர்களுடைய பணம் அல்ல, அவர்களுடைய ஆள்பலம் அல்ல, அவர்களுடைய எது அவர்களை இப்படி கண்ணியமாக வைத்திருக்கிறது என்பதை ஸ்டடி பண்ணின காஃபிர்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. மேலான சகோதரர்களே, ஒரு ஒரு ரோம் நாட்டு மன்னரிடத்தில் ஒரு ஸ்பை இப்படி சொல்கிறார், மின் அஜ்லி அன்னஹும் யகூமூன அல்லைல் வயஸூமூன அன்னஹார் வயூஃபூன பில் அஹத் வயஅமுரூன பில் மாரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர் வயதநாஸஃபூன பைனஹும் மின் அஜ்லி அன்ன நஷ்ரபுல் கம்ர் வநுஸ்னி வநுஸ்லிம் ஃபில் அர்த். முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் மிக ஒழுக்கத்துடனும் பேணுதலுடனும் வெற்றியுடனும் கண்ணியத்துடனும் வாழ்கிறார்கள். ஏன்? அவர்கள் இரவில் நின்று வணங்கக்கூடியவர்கள், அவர்கள் நீதமாக நடக்கக்கூடியவர்கள், அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், அவர்கள் நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் வாக்குகளை நிறைவேற்றக்கூடியவர்கள். முஸ்லிம்களுடைய தன்மைகளை அவர்கள் பார்த்து ரசித்தார்கள், முஸ்லிம்களுடைய சிறப்பம்சங்களை அவர்கள் பார்த்து ரசித்தார்கள். அதனால் அவர்களுடன் நீங்கள் சண்டையிட வேண்டாம், அவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், அவர்களுக்கு அட்டுழியம் செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும்பான்மை சமூகங்கள். ஏன் கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம்களிடத்தில் இருந்த அந்த சிறப்பம்சங்கள், முஸ்லிம்கள் எப்படும் நாட்டு பற்றுள்ளவர்களாக, நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனை உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஐக்கியத்தை பேண வேண்டும், வாக்கை நிறைவேற்ற வேண்டும், எப்பொழுதும் நீதமாக நடக்க வேண்டும் என்ற அந்த சிறப்பம்சம் முஸ்லிம்களிடத்தில் காட்சியளித்தது. அது அவர்களை உயர்த்திய, சிறப்பாக்கிய, கண்ணியப்படுத்திய காரணங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. நாமோ அந்த காஃபிர்கள் சொல்கிறார்கள், மாற்று மதத்தவர்கள் சொல்கிறார்கள், நாம் ஜினாவிலும் குடியிலும் அநியாயத்திலும் ஈடுபடும் காரணத்தினால்தான் நாம் பெரும்பான்மையாக இருந்தாலும் தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் தெளிவாக இதை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் எம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். முஸ்லிம்களாக வாழ்வதற்குரிய அடிப்படை என்ன? முதலாவது அல்லாஹ்வின் மீதுள்ள விசுவாசம், ஆகரத்தின் மீதுள்ள நம்பிக்கை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய இறுதி தூதராக வந்த ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக எடுத்து நடக்கும் பொழுது, கண்ணியமானவர்களே, அந்நியர்களுடைய வாழ்க்கைக்கு முஸ்லிம்கள் முன்மாதிரியாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இஸ்லாம் உலகத்தில் இன்று மிக அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது. உலக நாடுகளிலும் நம் நாட்டிலும் பலவிதமான கொச்சைப்படுத்தும் முயற்சிகள் பலவிதமாக நடக்கிறது. முஸ்லிம்களுடைய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொன்றையும் செயல் ரீதியாக, ஒவ்வொன்றையும் தன்னுடைய அமலால், தன்னுடைய வார்த்தைகளினால், தன்னுடைய சொல்களினால் செயல்படுத்தி காண்பிப்பது. நல்லடியார்களுடைய வரலாறுகளை, சாலிஹான மக்களுடைய அந்த சம்பவங்களை நாம் முன்னெடுத்து வைப்பது. மேலான சகோதரர்களே, அது வெறுமனே பயான் அல்ல, அது வெறுமனே பேச்சல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்காக ஒவ்வொருவரும் மற்றவர்களுடன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிருக்கிறது. ரெண்டு பாரிய பொறுப்புகள் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. ஒன்று, முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஐக்கியமாக ஒற்றுமையாக இருப்பது, வேற்றுமைக்கு மத்தியில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு சமூகமாக இந்த முஸ்லிம்கள் வாழ்ந்தால்தான் நாம் நம்முடைய இலக்கை அடைய முடியும், நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். நம் மத்தியில் மாற்று கருத்துகள் இருந்த போதிலும் அந்த மாற்று கருத்துகளுக்கு மத்தியில் ஒருவர் மற்றவரை மதித்து நடக்க பழக வேண்டும். மேலான சகோதரர்களே, ஒருவர் மற்றவரை மதித்து நடக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. இதா தசாபத் உம்மத்தி சகதத் மின் ஐனில்லா. எப்பொழுது உம்மத் ஒருவருக்கொருவர் ஏச பேச ஆரம்பிப்பார்களோ அல்லாஹுடைய உதவியை விட்டு அவர்கள் தூரமாகி விடுவார்கள். அல்லாஹ்வின் பார்வையிலிருந்து ரஹமத்திலிருந்து அவர்கள் தூரமாகி விடுவார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டான் என்பதாக ஹதீஸ்கள் மிக தெளிவாக வந்திருக்கிறது. ஒருவர் ஒருவருக்கு உதவியாக, ஒருவருக்கொருவர் துவா செய்யக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் வழிகாட்டக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் நல்லதை செய்யக்கூடியவர்களாக, நல்லதுக்கு உதவி செய்யுங்கள், தீயதுக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று குர்ஆன் நம்மை பணிக்கிறது. மேலான சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் நம்மத்தையில் மிக ஒற்றுமையை, அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வந்த எப்படி நாம் ஒன்று பற்றி ஒரே சஃபில் நிற்கும் பொழுது சஃபுடைய அந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும். மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்தை பேண வேண்டும். சஃபில் நிற்கும் பொழுது கோணலாக நின்றால் உங்களுடைய உள்ளங்களில் ஒருவருக்கொருவர் மோதல் உண்டாகும், அந்த ஒற்றுமை இல்லாமல் போகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் சஃபில் அந்த ஒழுக்கத்தை பேணுவது, சஃபுடைய ஒழுக்கங்களை பேணுவதன் மூலமாக ஒற்றுமை வருவதற்கு காரணமாக அமையும் என்று ஹதரத் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எங்களால், எங்களுடைய செயலால், எங்களுடைய நாவால், எங்களுடைய சொற்களால் எந்த ஒரு தீங்கும் யாருக்கும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மேலான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் சமூகம் சிறந்த சமூகமாக, முஸ்லிம் சமூகத்துடைய சிறப்பம்சம் அவர்களுடைய நல்லதில் தங்கியிருக்கிறது. விசுவாசம் என்னும் பொழுது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, மற்றவர்கள் பார்த்தாலும் இந்த நம்பிக்கை அதை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலைமை வர வேண்டும். வணக்க வழிபாடுகளில் எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு சோதனை வந்தாலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுமாறு அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுகிறான். சில சந்தர்ப்பத்தில் ஒரு சிறிய கூட்டம் இந்த நாட்டிலும் முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பு காட்டிக்கொண்டு பல இடங்களிலும் போஸ்டர்களை ஒட்டிக்கொண்டு பல இடத்தங்களையும் பலவிதமான பிரச்சனைகள் உண்டு பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறார்கள். பெரும்பான்மை சமூகம் அல்ல, இது ஒரு சில விசமிகள் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். மிக விழிப்பாக இருக்க வேண்டும், மிக அமைதியாக இருக்க வேண்டும், மிக நிதானமாக இருக்க வேண்டும். நிதானத்தை இழந்துவிடக் கூடாது. எந்த ஒரு காரியமும் அழகாக மஷூரா செய்து, ஆலோசனை செய்து, மிக பொறுப்பு வாய்ந்தவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திதான் எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டுமே தவிர, வேகப்பட்டு ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு இஸ்லாத்துடைய அந்த வழிகாட்டல்களை விட்டுவிட்டு செயல்பட்டு உண்டால் விபரீதம் மிக பயங்கரமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. மேலான சகோதரர்களே, நாம் யுத்தத்துக்கு உதவியாக இருந்தவர்களும் அல்ல, இந்த நாட்டுடைய துரோகத்துக்கு எப்பொழுதும் கை கோர்த்தவர்களும் அல்ல, இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்கும் ஐக்கியத்துக்கும் இந்த நாட்டுடைய சிறப்புக்கும் நாம் உதவியாக இருந்தவர்கள். 1800 இருந்து நாம் ஒரு சிறுபான்மை சமூகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய எண்ணிக்கையில் 1-2 வீதம் கூடியிருக்கிறத பார்த்து வீணான வதந்திகளையும் வீரான கதைகளையும் கட்டி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த யாரும் முயற்சி எடுத்தாலும் மிக நிதானத்தை, மிக அமைதியை நாம் கடைபிடித்து ஒவ்வொன்றையும் தர்க்க ரீதியாக, முறையாக, அழகாக நாம் உதுவிலா சபீல் ரப்பிக்க பில் ஹிக்மத் வல் மௌஇஸத்தில் ஹஸன வஜாதில் மில்லத்தி அஹ்சன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்துடனும் அழகாகவும் அதை ஒரு டயலாகுடைய வடிவத்தில், பேச்சுவார்த்தையுடைய வடிவத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் முன்வைக்கலாம் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு டயலாக், ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு நிதான போக்குண்டு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். வாலிபர்களாக இருக்கலாம், யூனிவர்சிட்டி மாணவர்களாக இருக்கலாம், இந்த பேஸ்புக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், வீணான கதைகளையும் பேச்சுகளையும் பார்த்துவிட்டு வேகத்தில் ஆத்திரத்தில் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் என்றே மிக பணி அன்புடன் வேண்டிக் கொள்ள விரும்புகிறோம். கண்ணியமானவர்களே, 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, முஸ்லிம்கள் மத்தியில் நாம் இருக்கக்கூடியது ஒரு மதிலை போல, ஒரு தாய்க்கு பிறந்த சகோதரர்களை போல, ஒருவர் மற்றவர்களுக்கு கண்ணாடியை போல, நாம் ஒரு கயிற்றை போன்று, எல்லோரும் அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய அந்த அல்லாஹுக்கு வழிபடுதல் ஹதரத் மாஸ் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அவர்களிடத்தில், உமர் ரதியல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்துடைய சீர்திருத்தம், இந்த உம்மத்துடைய வெற்றி, இந்த உம்மத்துடைய பாதுகாப்பு எதில் இருக்கிறது என்று கேட்ட பொழுது ஹதரத் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் இக்லாஸ், தொழுகை, வழிபடுதல் என்று இந்த மூன்று விஷயத்தையும் வலியுறுத்தினார்கள். இந்த உம்மத்துடைய கிவாம் ஹாதில் உம்மா, இந்த உம்மத்துடைய பாதுகாப்பு, இந்த உம்மத்துடைய தனித்துவம், இந்த உம்மத்துடைய சிறப்பு, இந்த உம்மத்துடைய வெற்றி எதில் தங்கியிருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் முஆஸ் இப்னு ஜபல் ஆலம் பில் ஹலால் வல் ஹராம், முஆஸ் இப்னு ஜபல் ஹலால் ஹராமை தெரிந்தவர், மார்க்கத்தை சரியாக புரிந்தவர் என்று நபி அவர்களால் பாராட்டப்பட்ட அந்த முஆஸ் இப்னு ஜபலிடத்தில் கேட்ட பொழுது சொன்னார்கள், எந்த காரியத்திலையும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இக்லாஸ், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற அந்த நிலைப்பாடு இருக்க வேண்டும். முஃப்தி ஷஃபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, நான் இதை ரகசியமாக எனக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் வைத்திருந்தேன், குழந்தைகளே உங்களுக்கு நான் இதை வெளிப்படுத்துவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்காக ஒரு காரியத்தை மனிதன் செய்ய வேண்டும். இரண்டாவதாக தொழுகையை பற்றி பிடிக்க வேண்டும். என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான், பொறுமை, அதை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள, அல்லாஹ்வுக்கு வழிபட. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை சோதிக்கக்கூடிய நேரத்தில் உறுதியாக இருக்க பொறுமை கட்டாயமாக இருக்கும். நிதானத்தை இழக்க வேண்டாம், கோவ ஆத்திரப்பட்டு எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். பதிலுக்கு பதில் கொடுக்கிறது அதை எங்களுடைய மார்க்கம் அல்ல, தீங்குக்கு நலவை கொடுப்பதுதான் எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படைகளை பேணுவது, ஒற்றுமையை கடைபிடிப்பது, நாம் எப்பொழுதும் மிக நிதானத்தை கடைபிடித்து வாழ்வது மிக சிறப்பாக இருக்கும். இஹ்லாஸை ஏற்படுத்திக் கொள்வது, தொழுகையில கவனம் செலுத்துவது, மூன்றாவது வழிபடுதல். மேலான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய சிறப்பம்சம் பாயலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா அல் யுஸ்ரி வல் யுஸ்ர அல் மன்ஷத் வல் மக்ரஹ், வெறுப்பிலும் விருப்பத்திலும் கஷ்டத்திலும் லேசிலும் நாம் நமக்கு சாதகம் பாதகம் ரெண்டு கட்டத்திலும் வழிபடக்கூடியவர்களாக இருந்தோம். மிஸ்லு ஜமலின் மக்தூமின் ஹைஸ் காத இன் காத, தொழுகையில் வழிபடுவது போன்று ஒரு ஊருடைய கட்டுப்பாடு, ஒரு நாட்டுடைய கட்டுப்பாடு, ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல், ஒரு மஷூராவை கண்ணியமாக வைத்து ஆலோசனைகள் மூலமாக காரியங்கள் செய்து கொள்ளுங்கள். குர்ஆன் நம்மை அழைக்கிறது. சூரத்து ஷூரா குர்ஆனுடைய ஒரு சூராவாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் நபிக்கு கட்டளை இடுகிறான். அம்ருஹும் ஷூரா மைனஹும் சஹாபாக்களுடைய சிறப்பம்சம் மஷூரா என்பதாக வழிகாட்டப்படுகிறது. நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும், இந்த 20 லட்சம் முஸ்லிம்களுக்கும் நான் ஒரு அமானிதமாக ஒரு வசியத்தாக சொல்ல விரும்புகிறேன், எந்த ஒரு கட்டத்திலும் நிதானத்தை இழக்க வேண்டாம். அமைதியாக பொறுமையுடன் துவாவுடன் வழிபட்டு நடுங்கள். ஊரு கட்டுப்பாட்டுக்கு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஆலோசனை செய்யுங்கள். ஒரு சாரார் மட்டுமல்ல, உலமாக்கள், படித்தவர்கள், முக்கியஸ்தர்கள், நாட்டில் உள்ள அதிகாரிகள், ஆலோசனை செய்யுங்கள். பேச வேண்டியவர்களுடன் பேசுங்கள். உங்களுடைய உரிமை, இந்த நாட்டுக்காக வாழ்ந்தவர்கள் நாம், இந்த நாட்டுக்காக வாழக்கூடியவர்கள் நாம், நாட்டுடைய பற்றுகள் உள்ளவர்கள் நாம். எழுதுங்கள், அழகான வார்த்தைகளால் எழுதுங்கள், பத்திரிகைகள் எழுதுங்கள், புத்தகங்கள் எழுதுங்கள், சிங்கள மொழியில் எழுதுங்கள். இந்த நாட்டுக்கு வாழ்ந்த முஸ்லிம்கள் யார் என்பதை இந்த அந்நிய மதத்தவர்களுக்கு, அந்நிய சகோதரர்களுக்கு அழகான முறையில் விளங்க வையுங்கள். விவாதம் வேண்டாம், தர்க்கம் வேண்டாம், சண்டை வேண்டாம், அழகான வார்த்தைகளில் நாம் இப்படி பற்றுள்ளவர்கள், இப்படி உதவி செய்தவர்கள், இப்படி நல்லதை செய்தவர்கள், ஒருவருக்கொருவர் பேசி பேசிக் கொள்ளாமல் அழகான வார்த்தைகளில் அழைக்க வேண்டும் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படைகளை பேண வேண்டும். மாற்று மதத்தவர்கள் மிக நல்லவர்கள். இந்த நாட்டில் வாழக்கூடிய நாம் மிக ஐக்கியத்துடன் வாழ்ந்திருக்கிறோம். என்னுடைய சென்ற ஹுத்பாவில் நான் செய்ய வேண்டிய 16 அம்சங்களை முன்வைத்தேன். எப்பொழுதே நாம் மற்றவர்களுக்கு உதவியுள்ளவர்களாக, நல்லதை சிந்திக்கக்கூடியவர்களாக, நல்ல விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், மனிதநேயம் எமக்கு அடிப்படையானது. பேகாமே இன்சானியத் என்று மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் இந்தியாவில் 1954 1977 ஒரு பிரகடனப்படுத்தினார்கள். மெசேஜ் ஃபார் எவ்ரி ஹியூமன், எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தூதாக நாமும் இந்த ஜும்மாவுடைய ஹுத்பாவில் இந்த நாட்டில் வாழக்கூடிய 2 கோடி மக்களுக்கும் ஒரு அழகான தூதை முன்வைக்க விரும்புகிறோம். நாம் அல் கல்கு இயாலுல்லா, படைப்புகள் அனைத்தும் மனிதர்கள் என்ற அல்லாஹுடைய படைப்புகள் அனைத்தும், நீங்க பௌத்தராக இருக்கலாம், நீங்க கிறிஸ்தவராக இருக்கலாம், நீங்க இந்துவாக இருக்கலாம், நீங்க முஸ்லீமாக இருக்கலாம், மனிதன் என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் ஒன்றுபடுகிறோம். மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒற்றுமையாக விஷயங்களில் ஒன்றுபட்டு நாம் இந்த நாட்டை கட்டியெழுப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம், ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்போம். இஸ்லாம் வழிகாட்டிருக்கிறது, ஆதமுடைய குழந்தைகள் அனைத்தையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான். ஒருவருக்கொருவர் உதவியாக, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் நல்லதை செய்யக்கூடியவர்களாக. என்வாயர்மெண்ட் சுத்தமாக வைப்பது கட்டாய கடமை. பாதையில ஒருவருக்கு நோவில கொடுக்கும் ஒரு பொருளை இருந்தால் அது அகற்றுவதை அது கட்டாய ஒரு முஸ்லீமுடைய பொறுப்பு. மற்றவருடைய ஒரு பணத்தில் ஒரு மையத்தில் உதவி செய்வது ஒரு முஸ்லீமுடைய தார்மீக கடமையாக இருக்குது. பக்கத்து வீட்டில் ஒரு பௌத்த சகோதரர் கஷ்டப்படுகிறார், அவரை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறது அது ஒரு முஸ்லீமுடைய ஒரு அடிப்படையான உரிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிய இந்த அடிப்படைகளை, அல் கல்கு இயாலுல்லாஹ், அல்லாஹுடைய படைப்புகள் அனைத்தும் ஒரு குடும்பமாக இருக்கிறது என்று நபி அவர்கள் போதித்திருக்கும் இந்த அடிப்படையை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இஸ்லாத்தை பற்றி இவர்கள் தெரியவில்லை, இஸ்லாமிய அடிப்படைகளை புரியவில்லை. காரணம், நாம் இஸ்லாமி காட்டிய அந்த வாழ்க்கைப்படி வாழவில்லை. அந்த இஸ்லாமிய அடிப்படையில் நாம் வாழ்ந்திருந்தால் இவர்களுக்கு அது வழங்குவது லேசாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு இஸ்லாமிய அந்த அடிப்படைகளை பார்க்கும் பொழுதே அதில் சந்தேகம் ஏற்படுகிறது. மேலான சகோதரர்களே, இந்த சந்தேகத்தை போக்குவதற்கு அது வார்த்தைகளாலும் அழகான எழுத்துகளாலும் நல்ல முறைகளாலும் நாம் அணுகுவோம், பேசுவோம். வாருங்கள் வாருங்கள், ஏன் தவறான வதந்திகளையும் வீணான பேச்சுகளையும் பரப்பி துவேச மனப்பான்மையை வளர்க்கிறீர்கள்? வேண்டாம், அன்பாக சொல்லுங்கள், வாருங்கள், உட்கார்ந்து பேசலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம். 13 சிட்டிங் ஜேஎச்யுடன் நாம் ஜமியத்துல்லமாவும் முஸ்லிம் கவுன்சிலும் சேர்ந்து 13 மாசங்களாக, சுமார் 1.5 வருஷமாக அவர்களுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். 1.5 வருஷமாக நடத்துகிறோம். மாலையில உட்காருகிறோம், 2-3 மணி நேரம் உட்கார்ந்து பேசுகிறோம். எங்களுடைய சந்தேகமா, எங்கள் மீது என்ன சந்தேகம் இருக்கிறது? நாம் என்ன ஆயுதம் தூக்கினவர்களா? நாம் இந்த நாட்டுக்கு அநியாயம் செய்தவர்களா? இந்த நாட்டுக்கு ஏதும் துரோகம் இழைத்தவர்களா? பாருங்கள், எங்களுடைய மூதாதையர்களை பாருங்கள், எப்படி பற்றுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று படிங்கள். எங்களை பற்றி சந்தேகப்பட வேண்டாம். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களை பற்றி சந்தேகப்படும் விதத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய நாம் பலவிதமான காரியங்களில் எங்களுடைய செயல்கள், ஒரு நாளும் அது ஸ்மக்லிங்காக இருக்கலாம், அது வெட்டுக்கு அநியாயம் செய்யறதாக இருக்கலாம், அது நாட்டுடைய எதிர்சரி ஒன்றுக்கு நாம் துரோகம் இழைக்கக்கூடியதாக இருக்கலாம். அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முஸ்லிம் ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈடுபடக்கூடாது. அது ஒரு சமூகத்தை காட்டிக் கொடுக்கிறதாக அமைகிறது. ஆனால் எல்லா மார்க்கத்திலும் அப்படி தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுக்காக முஸ்லிம்களை மாத்திரம் ஹைலைட் பண்ணி பத்திரிகைகளில் மீடியாக்களில் இப்படி ஹைலைட் பண்ணி காட்டி ஒரு துவேசத்தை காட்டி உங்களுடைய பத்திரிகைகளை விற்க வைப்பதை, இது பத்திரிகை உடைய ஒரு தார்மீகம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, எல்லா நிலையிலும் முஸ்லிம்களாகிய நாங்கள் மிக அழகாக டயலாக் படித்தவர்கள், பட்டதாரிகள், புத்திசாலிகள், தனவந்தர்கள், ஆலிம்கள், நாட்டுடைய பற்றுள்ளவர்கள் அனைவர்களும் ஒன்று சேருங்கள், ஒன்று படுங்கள். ஒவ்வொரு ஊரும் இந்த தூதை எடுத்துக்கொண்டு அழகாக முன்மாதிரியாக, நாங்கள் யாரும் எந்த ஒரு மதத்தையும் ஏசக்கூடியவர்கள் அல்ல, ஒரு நாளும் பிற மதத்தவர்களுக்கு நாம் எதையும் சொல்ல மாட்டோம் என்றுதான் எம்முடைய குர்ஆன் எம்மை போதித்திருக்கிறது. நாம் இதைதான் இந்த மெம்பரிலும் சொல்கிறோம், காபத்துல்லாவுடைய மெம்பரிலும் இதுதான் சொல்லப்படுகிறது. அதுவும் சிறுபான்மையாக வாழக்கூடியவர்களாக இருக்கலாம், பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் இருக்கலாம், மற்ற மதத்தை நீங்கள் ஏச பேச வேண்டாம் என்று குர்ஆன் நம்மை தடுத்திருக்கிறது. எங்களுடைய மார்க்கத்தில் எந்த பலம் கிடையாது. நாம் எந்த ஒரு பௌத்தரையும் இந்துவையும் கிறிஸ்தவரையும் இஸ்லாத்துக்கு வா என்று அவரை எதையும் பொருள் காட்டி நாம் அழைத்தவர்கள் அல்ல என்பதையும் இந்த நாட்டில் உள்ள அனைவர்களுக்கும் நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஐக்கியத்துடன் வாழ்வோம், முப்பது வருஷம் கஷ்டப்பட்ட இந்த நாட்டில் முஸ்லிம்கள் பாரிய கஷ்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னார் மக்களும், மன்னாரை சேர்ந்த மக்களும், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களும் இன்றைக்கு எத்தனை வருஷமாக, 22 வருஷமாக அகதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணீர் துடைப்பது இந்த நாட்டுடைய கடமை. இந்த நாட்டுடைய ஒவ்வொரு பௌத்த இந்துக்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய, அனைவருடைய கடமையாக இருக்கிறது. யாரெல்லாம் பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை வேற்றுமை கண்ணுடன் பார்க்காமல் எல்லோரையும் ஒரே கண்ணுடன் பார்த்து அவர்களை குடியேற்ற, அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்க அதுக்குரிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று இந்த நாட்டு மக்களுக்கும் என்ஜிஓஸுக்கும் அனைவர்களையும் மிக பணிவாக வேண்டுக் கொள்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருவருக்கொரு விட்டுக் கொடுப்புடன், ஒருவருக்கொரு உதவி செய்யும் மனப்பான்மையுடன் வாழ்ந்தால்தான் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியுமே தவிர, அடக்குமுறையை கையாண்டு மற்றவர்களை தூண்டிவிட்டு அதை ருசி பார்க்கக்கூடிய நிலைமை உருவாகினால் ஒரு நாளும் முன்னேற்றத்தை அடைய மாட்டோம். வருவோம், உண்டுபடுவோம், துவா செய்வோம் இந்த நாட்டுடைய நலவுக்காக. எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு விஷயத்தை இறுதியாக எனக்கும் உங்களுக்கும் அமானிதமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுக்காக முஸ்லிம்கள் அனைவர்களும், இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கலாம், உலக நாட்டில் இதை கேட்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கலாம், பெரும் பாவத்திலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு தௌபா செய்வதுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. எமக்கு பாதுகாப்பு வேணுமா? எங்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? எங்களுடைய சொத்து செல்வத்துக்கு பாதுகாப்பு வேண்டுமா? எங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டுமா? பெரும் பாவத்திலிருந்து தௌபா செய்ய வேண்டும். வட்டியுடைய தொழிலா, ஜினாவுடைய அநியாயங்களா, பெரும் பாவங்களா, குடி சூதுகளா? மேலான சகோதரர்களே, வேண்டாம். அநியாயமா, பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயங்களா? வேண்டாம். அனைத்து பாவத்திலிருந்தும் மனிதன் தௌபா செய்ய வேண்டும். அதே இடத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தி தௌபா செய்தால் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எமக்கு ஒரு நிம்மதியான நிலைமை ஏற்படுத்துவான் என்று இறுதியாக வந்த எங்களுடைய கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸுடன் நான் இதை முடித்துக் கொள்கிறேன். நபி அவர்கள் மிக அன்பான ஒரு வார்த்தையால் இப்படி சொல்கிறார்கள், யார் இஸ்திக்ஃபார், ரப்பிக்ஃபிர்லி, 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 யா அல்லாஹ் உன்னிடத்தில் என்னுடைய பாவத்திலிருந்து தௌபா செய்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் ஒவ்வொருவருடைய பாவத்தை மன்னிப்பான் அல்ல, அவனுடைய சிரமத்திலிருந்து, அவனுடைய கஷ்டத்திலிருந்து அவனை வெளியேற்றுவான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு வரக்கூடிய நெருக்கடியை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். அவன் அறியா புறத்திலிருந்து அவனுடைய தொழில், உத்தியோகம் அனைத்தையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் இதை செய்து வெற்றி பெற்றார்கள். முஸ்லிம் உம்மத் இதை ஹைராக கண்டிருக்கிறார்கள். நாங்களும் இந்த நாட்டில் செய்த தௌபா இஸ்திக்ஃபாரை கொண்டு பல ஹைர்களை அடைந்திருக்கிறோம். பல்ல அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தி எங்களுடைய பெரும் பாவங்களிலிருந்து தௌபா செய்து ஒரு சிறந்த முஸ்லிமாக, இந்த ஒரு ஏகத்துவத்தை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை நிலாட்டக்கூடிய முஸ்லிமாக, இந்த நாட்டுடைய பற்றுள்ளோர் முஸ்லிமாக, அனைத்து மதத்தவர்களுடன் அன்பாக நடக்கும், மிக ஒழுக்கத்துடன் நடக்கும் முஸ்லிம்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கி வைப்பானாக. இந்த நாட்டுடைய ஐக்கியத்துக்கும் ஒற்றுமைக்கும் என்றும் இருந்தது போன்று என்றும் இருப்போம் என்ற அந்த உறுதியை பெற்ற முஸ்லிம்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பாயாக. எமக்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை, அவர்களுக்கு தப்பெண்ணங்களை போக்கி அவர்களுக்கு நீ நேர்வழியை காட்டுவாயாக, அவர்களுக்கு நீ வழி காட்டுவாயாக. அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களை நிம்மதியாக, கண்ணியமாக வாழ செய்வாயாக. அமைதியை, நிதானத்தையும் கடைபிடிக்கும் முஸ்லிம்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. ஒன்றுபட்ட சமூகமாக நாம் எம்மை ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய மஸ்ஜிதுகளில் நாம் உன் பக்கம் திரும்பி எங்களுடைய எல்லா தேவைகளையும் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. The more lectures visit slhub.com.